இயேசு ராஜா மாளிகையோ ராப்பகனாய் அமர்ந்திருப்போம், விரித்து மகிழ்ந்திருப்போம், எல்லா துயரம் மறந்து
எல்லாவற்றையும் மறந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள். எல்லாவற்றையும் மறந்துடு. அளவில்லாத சமாதானம், அளவில்லாத தேவனுடைய பிரசன்னம், அளவில்லாத தேவனுடைய அன்பு உன் இருதயத்தை நிறைப்பதாக, உன் இருதயத்தை நிறைப்பதாக. உன் கண்ணீரை காண்கிறவர் அவர், உன் கண்ணீரை காண்கிறவர் அவர், உன் கவலையை காண்கிறவர் அவர், உன் காயத்தை காண்கிறவர் அவர் அல்லவோ? அவர் மீது போட்டுவிடு, அவர் மீது போட்டுவிடு.
நீங்க வந்துட்டா போதும் ஆண்டவர். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமே கிடையாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உங்க இன்ப பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக, எங்களை தொடர்ந்து நடத்துவீராக
ஆண்டவரே.
எங்கள் எல்லாரையும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நசரேனா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், உண்டு ஜோவான் 4வது அதிகாரம். உண்டு ஜோவான் 4வது அதிகாரம் 16ல் இருந்து 21 வரையும் வாசிங்க. உண்டு ஜோவான் 4வது அதிகாரம் 16ல் இருந்து 21 வரையும் வாசிங்க.
நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம்.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை யாராலே பெற்றிருக்கிறோம்? தேவனாலே நாம் பெற்றிருக்கிறோம். என்னத்தை? தேவனிலே அன்பு கூறுகிற நாம் சகோதர சகோதரிகளையும் அன்பு கூற வேண்டும் என்பதை தேவனாலே நாம் பெற்றிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக நாம் பல வார்த்தைகளை இன்று பார்க்கிற பொழுது நீங்க கவனிக்கக்கூடியது ஒன்று என்னவென்று சொல்லி சொன்னால், அன்பு கூறுகிறது நிமித்தமாக வேதத்தில் அநேக வார்த்தைகளை நாம் நினைவு கூறுகிறோம். சொல்ல போனால் நியாய பிரமாணங்கள் நாம் நினைவு கூறு அதை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி வேதத்திலே பல வார்த்தைகள் இருக்கிறது இல்லையா? தேவன் நம்மிலே வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே நிறைத்திருக்கிறவன் தேவனிலே நிலைத்திருக்கிறான் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் இல்லையா? அன்பு இல்லாத ஒரு மனுஷன் தேவனோடு உறவாட முடியாது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் ஆச்சரியமாக இருக்கும். சில வார்த்தைகள் நானே பார்த்துட்டு இப்படி இருக்கிறதா சொல்லி யோசிக்க கூடியதாக இருந்தது. அன்பு இல்லாம நாம் தேவனிடத்திலே எதுவுமே செய்ய முடியாது. தேவனிலே அன்பு கூற எங்கள் எல்லாராலும் முடியும். தேவனிலே தெய்வத்திலே அன்பு கூற எங்கள் எல்லாராலும் முடியும். ஆனால் மற்றவர்கள அன்பு கூற எல்லாராலும் அது முடியாத ஒரு காரியம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? காணாத தெய்வத்தை, கண்களாலே பார்க்காத தெய்வத்திலே அன்பு கூறுகிறோம் என்று புலம்புகிற நாம் காண்கின்ற சகோதரர் மீது அன்பு செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 20வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
இந்த வசனத்தை திருப்ப வாசிங்க.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
தேவனுடைய அன்புக்கு எப்படி நிபந்தனை இல்லாமல் இருக்கிறதோ அதே விதத்திலே உன்னுடைய என்னுடைய அன்புக்கும் நிபந்தனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது வேதத்தின் அடிப்படை சத்தியமாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. தேவன் நிபந்தனையோடு என்னிடத்தில் அன்பு கூறவில்லை. நான் பாவியாக இருக்கிற பொழுது இப்ப வாசிங்க, கீழே 10வது வசனத்தில் இருந்து வாசிங்க. 10வது வசனத்தில்
நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்மை தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரில் அன்பு நாம் அவரிலும் அவர் நம்மிலும்
நிலைத்திருக்கிறார். தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்ததுக்கு நிபந்தனை இருக்கல்ல. அதே விதத்திலே ஆண்டவர் என்னிடத்தில் என்ன சொல்லுகிறார், நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது மிக மிக பிரதானமான ஒரு கட்டளை என்பதை நாம் மறந்துவிட முடியாது. 20வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி சகோதரிடத்திலே நாம் அன்பு கூறாது இருந்தால் நான் ஒரு பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு நீ உன்னை சரியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீ ஒரு பொய்யனா இல்லையா என்பது நமக்கு தெரிந்தாக வேண்டும். தேவனில் மாத்திரம் அன்பு கூறுவதனாலே நாம் பரலோகம் போய்விட முடியாது. ஏன்? நியாயப்பிரமாணத்தின் அந்த வசனம் 17வது வசனத்தை வாசிங்க.
நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது.
நியாய தீர்ப்பின் காலத்துல நீயும் நானும் தேவனுக்கு முன்பாக தைரியமாய் இருக்கக்கூடிய அளவுக்கு நீ அன்பு செய். நியாய தீர்ப்பு நாள்ல நானும் நீயும் தேவனுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே உம்மிலே நான் அன்பு கூர்ந்தேன், உண்மையிலே அளவில்லாத விருப்பம் ஆண்டவரே எனக்கு, ஆண்டவர் கடகண்டு கொண்டு வந்து 20வது வசனத்தை வாசி என்று சொல்லுவார். 20வது வசனத்தை வாசிங்க.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
தன் சகோதரனை பகைப்பானேயானால் அவன் யார்? தேவனுக்கு முன்பாக அவன் பொய்யனாக இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இன்னைக்கு நாம் ஒரு வார்த்தை சொல்லலாம், ஒரு சில காரணங்கள் காட்டலாம், ஒரு சில விளக்கங்கள் காட்டலாம், ஒரு சில காரியங்களை எடுத்து சொல்லலாம். எது என்னவாக இருந்தாலும் ஏண்டா பின்னுக்கு நாம பாத்துக்கிட்டா நியாயம் விசாரிப்பது விசாரிக்கிறது எல்லாம் என்னுடைய காரியம்னு சொல்லி வருது. ஆகையினாலே உன்னுடைய வேலை என்ன? நாம் பாவியாக இருக்கிற பொழுதே தேவன் எங்களை அன்பு கூர்ந்தார். அதனாலே உன் சகோதரன் மீது, உன் சகோதரி மீது நீ அன்பு கூற வேண்டியது அதிக 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 முக்கியமாக இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இதை நாம் அலட்சியமாக எண்ணிவிடவும் கூடாது. சரி, அவர் அப்படி இவர் அப்படி என்று சொல்லி நினைத்து இந்த காரியத்திலிருந்து நாம் வெளியே வந்துடக் கூடாது. கிறிஸ்தவத்தின் அடிப்படையில மிக முக்கியமானது எது தெரியுமா? அன்பு. அன்பு, அந்த அன்பு தேவனிடத்தில் இருந்து ஒரே பேரான குமாரன் தன்னுடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்து இவ்வளவாய் இவ்வளவாய் அதாவது தெய்வத்திட்ட இருந்த உயர்ந்ததை கொடுத்து அன்பு கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஆகையினாலே கலாத்தியர் 5:14-15 வாசிங்கள். கலாத்தியர் 5:14-15
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் ஒருவரை ஒருவர் கடித்து பற்றீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரை ஒருவர் அழிக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
திருப்பி வாசிங்க, 14-15 திருப்பி வாசிங்க.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்.
இங்க பாருங்க, நியாய பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமா, தேவ வார்த்தைகளை நாம் நிறைவேற்ற வேண்டுமா, நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, மற்றவர்களே அன்பு கூற வேண்டும். மற்றவர்களே நாம் அன்பு கூறுகிற பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. 15 நீங்கள் ஒருவரில் ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படியே ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாத படிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஒருவரை ஒருவர் பேசி, ஒருவரை ஒருவர் திட்டி, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி நின்றால் நீங்க என்ன செய்வீங்க, அழிவீங்க, அழுவீங்க, அழிந்து போயிருவீங்க. ஆகையினாலே ஆகையினாலே உன்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறது போல மற்றவரிடத்திலையும் அன்பாய் இருப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். இது லேசான ஒரு காரியம் அல்ல. இந்த சத்திய பகுதி, இந்த வேத பகுதி லேசான காரியம் கிடையாது. இல்ல ஏன்னு சொல்லிச்சுனா, வேதம் என்ன சொல்லுகிறது, சத்துருவை சிநேகியுங்கள். இது லேசான காரியம் கிடையாது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறபடியால் நாம் அதன்படி நடக்க வேண்டியது அவசியம், நடப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டியது அவசியம். மிச்ச காரியத்தை தேவன் பார்த்துக் கொள்வார், மிச்ச காரியத்தை தேவன் பார்த்துக் கொள்வார். ஆகையினாலே நாம் பொய்யராக விடாது படிக்கும், நாம் அழிந்து போய் விடாது படிக்கும், நியாய தீர்ப்பு நாளே நடுங்கிக் கொண்டு நிற்காது படிக்கும். ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருங்க. ஐயா நான் சொல்றதை கேளுங்க, என்ன மாதிரி ஆக்கள் இருந்து இந்த சபையில இருந்து எப்படி நல்ல ஊழியக்காரன் போலவும், நல்ல விசுவாசி போலவும், நல்ல பரிசுத்தமான நடந்து கொண்டு ஜோசப்பரோட கதைக்காம விட்டா, தயவு செய்து அவங்களை பிடிச்சி பேசுங்க. வேதத்துல நீங்க வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்படிப்பட்ட இடத்துக்கு தேவ பிள்ளைகளுக்கு இடம் கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு அது எந்த பெரிய காரியமாக இருந்தா, ஒரு மனுஷனை விசாரித்து அவனுடைய பிள்ளைகள் சரிகள் நியாயம் விசாரித்து நியாயம் சொல்வதற்கு வேதத்தில் இடமில்லை, அது தேவனுடைய வேலை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சூரியன் மறைவதற்கு முதல்ல நீ முடிக்க வேண்டும் என்பது வேதத்தினுடைய கட்டளை. ஆகையினாலே நமக்கு நமக்கு நேச்ச மாதிரி, நமக்கு நமக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு நமக்கு முடிந்த மாதிரி வேதவசனத்தை திருப்பிக் கொள்ளவும் வேதவசனத்தை வளைத்துக் கொள்ளவும், இது எம்முடைய சொந்த பிரச்சனை கிடையாது. ஆகையினாலே நாம் பொய்யர் ஆகாது படிக்கும், நாம் ஒருவரை ஒருவர் பட்சித்து அழிந்து விடாது படிக்கும், ஒருவர் ஒருவர் அன்பு கூற வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. மாற்கு 10:19 வாசிங்க. மாற்கு 10:19 வசனத்தை வாசிங்க.
விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார்.
இங்க ஒரு காரியத்தை நாம் நன்றி கவனிக்க வேண்டும், என்ன தெரியுமா, இந்த மனுஷன் எல்லா காரியத்தையும் செய்த ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனா இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு, உன்னிடத்திலே ஒரு குறைவு இருக்கிறது. சரிதானே? இயேசு என்ன சொன்னாரு, உன்னிடத்திலே ஒரு குறைவு இருக்கிறதப்பா. குறைவுள்ள ஒரு மனுஷன். இவன் யாரு? நான் யாரு தெரியுமா? குறைவுள்ள ஒரு மனுஷன். ஆனால் அதுக்கு மேல ஒரு காரியம் கவனிச்சீங்களா? வாசிங்க திருப்பி அந்த வசனத்தை, 21வது வசனத்தை.
இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து.
குறைவுள்ள ஒரு மனுஷனிடத்துல இயேசு என்ன செய்தார்? அவன் குறைவுள்ள மனுஷன், அவனிடத்தில் ஒரு பிள்ளை இருக்கிறது. ஆனாலும் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? இன்றைக்கு நாம் என்ன தெரியுமா செய்கிறோம்? நாம் இன்றைக்கு என்ன தெரியுமா செய்கிறோம்? அவர் செய்தது சரியில்லை, இவங்க செய்தது சரியில்லை, அவங்க பேசினது சரியில்லை, அவங்க நடந்தது சரியில்லை, இதையே வைத்து சொல்லி சொல்லி நாம் அன்புல குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். வேதம் என்ன தெரியுமா சொல்லிச்சு ஒரு இடத்துல, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய், விட்டாய். ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய். இங்க என்ன ஆண்டவர் என்றால், ஐயா உன்ன குறைவு இருக்கிறது. ஆனா முதல்ல என்ன, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொன்னாராம் இல்லையா? நாம செய்கிறது எப்படி தெரியுமா? அன்பு கூறாம சொல்றது. அன்பு கூறாம என்ன செய்வோம்? நீங்க செய்திருக்க கூடாது, நீங்க பேசியிருக்க கூடாது, நீங்க நடந்திருக்க கூடாது. ஆனா இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவர் அன்பு கூர்ந்து சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது, உன்னிடத்தில் ஒரு பிழை இருக்கிறது அப்பா. ஆனா அவர் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். நாம் எப்படியா நடக்கிறோம்? நாம் நம்மளை ஆராய்கிறது நல்லது. பாருங்க, இன்னைக்கு பரிசுத்த பந்தி இருக்கிறது, நம்மளை ஆராய்ந்து பங்கு பெறுவது நமக்கு நல்லது இல்லையா? அன்பு கோருங்க, அன்பு கோருங்க. குறைவுள்ளவன் தான் அன்பு கோரு. மத்தேயு 26:46 வாசிங்க. மத்தேயு 26:46 இருந்து வாசிங்க சீக்கிரமாக.
என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம்
செய்தான். காட்டிக்கொடுப்பார்னு சொல்லி இயேசுவுக்கு தெரியும். அவன் செய்ய போறது ஒரு அநியாயமான காரியம், அவன் நடந்து கொள்றது ஒரு பொலியான காரியம், எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் இயேசு என்ன தெரியுமா செய்தார்? இயேசு என்ன தெரியுமா செய்தார்? அவனை கட்டி அணைத்தார் இல்லையா? அவன் அவனுடைய பிளான் படி எவன் கட்டி அணைக்கிறான், அவன்தான் அவர்தான் இயேசு என்று சொல்லி சொன்னாலும் இயேசு என்ன தெரியுமா செய்தார்? இவன் என் சத்துருதான், இவன் என்னை காட்டித்தான் கொடுக்க போறான் என்றாலும் பரவாயில்லை. ஏன் தெரியுமா? இயேசு கொடுக்க போகிற கிரியம் அவ்வளவு பெரிதாக இருந்தபடியினார். இயேசு கொடுக்க போகிற காரியம் அவ்வளவு பெரிதா இருந்தபடினாலே என்ன செய்தார் தெரியுமா? ஓகே யூதாசா, அவர் முன் போலவே அவனை என்ன செய்தார் தெரியுமா? கட்டி அணைத்துக் கொண்டார். நாம் எவ்வளவுக்கு அன்புள்ளவர்களா இன்றைக்கு இருக்கிறோம்? நான் தேவன் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பை குறித்து பேசவில்லை. உன் சக சகோதரன் மீது, உன்னோடு பழகவர்களோடு கூட, சபையிலே இருக்கிறவர்கள் கூட, தேவ பிள்ளைகள் என்று சொல்ற அவர்கள் மீது எங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது, எவ்வளவு அன்பு இருக்கிறது! லூக்கா 23:34 பாருங்கள், சீக்கிரமா வாங்க. லூக்கா 23:34 வாசி.
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கு டிச்சு விட்டு போட்டார்கள்.
இயேசு சிலுவையில இருந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவங்க செய்கிறதெல்லாம் அநியாயம் தான். எனக்கு ஒருத்தன் அநியாயம் செய்த அன்பையோடு என் அன்பு அவனோட போயிரும் பாருங்க. எனக்கு தகுந்த விதத்தில், எனக்கு விருப்பமான விதத்தில் ஒருத்தன் நடக்கலன்னு சொல்லி நான் அன்பையோடு என் அன்பு போய்விடும் பாருங்க. ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? இவர்ல மன்னிங்க ஆண்டவரே. ஏன்? இந்த கிரியம் பெரிதாக இருக்கிறது. சிலுவையில கொடுக்கப்படுகிற காரியம் பெரிதாக இருக்கிறது. அதனால் இவர்கள் மன்னிங்க ஆண்டவர, அன்பு இருக்கிற எவனும் மன்னிக்க தெரிந்திருப்பான். மன்னிப்பது அது தெய்வீகம். அது இல்லையென்று சொல்லி சொன்னா ஓசையிடுகிற கைத்தாளத்தை போல இருக்கு இல்லையா? மன்னிக்க தெரிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு, சபையிலே வாழ்வர்களுக்கு ஒருவரை ஒருவர் மன்னித்து கலந்து உரையாடி பேச அன்பு செலுத்த தெரிந்திருக்க வேண்டும். தெரியாவிட்டால் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் செய்கிறது என்னதுன்னு சொல்லி அறியல ஆண்டவரே, அதனால இவர்களை மன்னிங்க. அதனால இவர்களை மன்னிங்க. சில பேர் சூழ்நிலையிலே சிக்கிக் கொள்வார்கள், சில பேர் ஏதோ விதத்தில் மாட்டிக்கொள்வார்கள். அதெல்லாம் மன்னிக்க தெரிந்திருக்கணும் பாருங்க, மன்னிக்க தெரிந்திருக்க. அதைவிட மன்னிப்பது தெய்வீகம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது இல்லையா? யோவான் 13:34-35 வாசிங்க. யோவான் 13:34-35.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்.
அதனால நீங்க அன்புள்ளவர்களாக இருந்த பாருங்க, ஊழியம் செய்கிறவங்க, ஊழியம் செய்யறது தேவ பிள்ளைகள் என்று சொல்றவங்க சீக்கிரத்துல கண்டுபிடிக்க கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, கடைசி வசனத்தை 2 வாசிங்க.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்.
அதனால நீங்க ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தா நீங்க தேவனுடைய மனுஷன், நீங்க தேவ பிள்ளைகள், நீங்க தேவனை அறிந்திருக்கிறீங்க என்று சொல்லி என்ன செய்வாங்க? எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒரு மனுஷன் தேவ பிள்ளை என்பதற்கு ஊழியம் செய்தால் தான் தெரியும் சொல்லி நினைச்சிடாதீங்க. ஒரு மனுஷன் தேவ பிள்ளை என்பதை பல விதத்தில் நிரூபிக்க முடியும். ஒரு மனிதன் ஒருவனை மன்னிக்கிற விதத்திலையும், ஒரு மனிதன் ஒரு மனிதன்ல அன்பு கூறுகிற விதத்திலையும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அணுகிற விதத்திலையும் அவனை பார்த்து சொல்லலாம், இவன் ஒரு தேவ மனுஷனா, இவன் ஒரு தேவ மனுஷியா இல்லையான்னு சொல்லி. நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய சுபாவம் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்த பொழுது தேவன் வந்து எங்களை அழைத்துக் கொண்டார். விளங்கிச்சா? நாம் எல்லாரும் என்ன செய்தோம்? பாவிகளாக இருந்தோம். அப்பதான் ஆண்டவர் வந்தார். ஒரு இடத்துல சொல்லி நாங்கள் மன்னிப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம், இயேசுவுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். மற்றவர்களை மன்னிப்பதற்கு, மற்றவர்களை அன்பு கூறுவதற்கு நாம் என்ன தேவனிடத்தில்? அவர் எங்களை மன்னித்தார், எங்களை அன்பு கூர்ந்தார். அதனாலே நாம் மற்றவர்களை மன்னிப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். அவங்களுக்கு இல்லைங்க, இயேசுவுக்கு, கிறிஸ்துவுக்கு நான் கடன் கொடுக்க வேண்டிய, ஏன்னா அவர் என்னை மன்னித்தபடியினா, தேவன் என்னை மன்னித்தபடினால், என் அநியாயங்கள், என் அக்கிரமங்கள், என் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தபடினால் நான் கிறிஸ்துவுக்கு கடனாளியாக இருக்கிறேன். 19 வாசிங்கள்.
உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதுகளையே.
17 வசனத்திலிருந்து வாசிங்க. 17 வசனத்திலிருந்து.
அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவர்களை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான்.
இங்க பாத்தீங்கன்னா அதற்கு அவர் 14 திருப்பி வாசிங்க.
அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, இவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறநிலத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார்.
உன்னிடத்தில் அன்பு கூறும், புறநிலத்தில் அன்பு கூறும் என்பதை என்ன? அடுத்த வசனம் 22 அதிகாரம், மத்தேயு 22 அதிகாரம் 36 வசனம் வாசிங்க.
இது முதல்
வாசிங்க.
போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறநிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது.
பாருங்க, முதலாவது கற்பனை என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறு. அதற்கு ஒப்பாக என்னும் ஒரு கற்பனை இருக்கும் சொல்லிச்சுன்னா, உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல புறநிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. இது எவ்வளவு வலிமையானது தெரியுமா? தேவனத்தில் அன்பு கூறு, அதற்கு ஒப்பாக என்னும் ஒரு கற்பனை இருக்கிறது. அது என்ன? மற்றவரிடத்திலே, என்னோடு பழகிறவரிடத்திலே நீ எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக அன்பு கூற வேண்டும். அது ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை நிரூபிக்கும். அது நீ தேவனுடைய மனுஷன் என்பதை நிரூபிக்கும். நீ தேவ பிள்ளை என்பதை நிரூபிக்கும். உங்களுக்கு தெரியுமா, லேவியராகமம் 19:34 என்ன சொல்றேன், அதை வாசிங்க. அது வேறு விதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? லேவியராகமம் 19:34 வாசிங்க சீக்கிரம்.
உங்களிடத்தில் வாதம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி, நீங்கள் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, யார் எவருன்னு சொல்லி பார்க்காதீங்க, அன்பு கூறுங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா, நீங்களும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தீங்க. விளங்கிச்சுதா? இன்னைக்கு என்னுடைய நிலைமை வேறையாக இருக்கலாம், ஆனா நீயும் ஒரு காலத்துல இருந்தா என்பதை மறந்துடக் கூடாது. நாம் எல்லாரும் பரிசுத்தமாயா பிறந்தோம். நாங்கெல்லாம் பரிசுத்தவான்களாயா பிறந்தோம். பாவிகள், எல்லாரும் பாவிகள் இல்லையா? ஆகையினால நாம் அந்த நாட்களை நினைத்து இந்த நாட்களிலே மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் என்னை மன்னித்தார், அதனால் நான் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், பழகிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கிறிஸ்தவம் என்பது ஆலயத்துக்கு வருவதிலே நிரூபிப்பது ஒரு காரியம் கிடையாது. தேவனுடைய பிள்ளை என்பது ஆலயத்துக்கு வருவதை வைத்து நிரூபிப்பது கிடையாது. தேவனுடைய பிள்ளை என்பது இந்த வார்த்தைகளை வைத்து நிரூபிப்பது உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் ஒருவர் அன்பு கூறாமல் போனால் என்ன தெரியுமா நடக்கிறது? என்ன தெரியுமா நடக்கிறது? திருப்பிகள் 1:2 சில வார்த்தைகளை நாம் பார்த்து சீக்கிரத்தில் முடிச்சிட்டேன். 1:2 9 வாசி.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறினா அவன் என்ன எண்ணத்தில் இருக்கான் தெரியுமா? பாவத்தில் இருக்கிறான். நம்மளை நாம் ஆராய வேண்டும். பாருங்க, பேச்சில் மாத்திரம் எங்க வாழ்க்கை நடத்திடக்கூடாது, பேச்சில் மாத்திரம் நடந்துட்டு போயிடக்கூடாது இல்லையா? எனக்கு பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்தவன். எனக்கு பேர் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை. எனக்கு என்னுடைய பேர் என்ன தெரியுமா? பரிசுத்தவான். எனக்கு பேர் என்ன தெரியுமா? நீதிமான். எனக்கு பேர் என்ன தெரியுமா? நல்ல மனுஷன். ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் அவன் என்னத்தில் இருக்கிறானா? இருள இருக்கிறான். ஆனா நினைப்பெல்லாம் என்ன தெரியுமா எனக்கு? நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேன், பரிசுத்தத்தில் இருக்கிறேன். உன்னை நீ ஆராய்ந்து பார்க்கணும் பாருங்க. தேவனுடைய பிள்ளை நான் பல காலம் ரட்சிக்கப்பட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை அனுப்பிச்சா என்னுடைய விருப்பத்திற்கு இடம் இல்லை பாருங்க. எனக்கும் விருப்பம் தான் பாருங்க. எனக்கு விருப்பம் இல்லாதவர்கள் அவர்களை கொஞ்சம் பகைச்சி, அவர்களை கொஞ்சம் தள்ளி, அவர்களை விட்டு ஓடி கொஞ்சம் தள்ளி நின்றா உபத்திரமே கிடையாது பாருங்க. வேணாம், வேணவே வேணாம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ ஒளியிலே நிற்கிறேன் நினைச்சு கொண்டு இருந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் நீ இருளே இருக்கிறாய். நீ என்னும் இருள தான் இருந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் இந்த பாருங்க, உங்களை நீங்க கேட்கணும் பாருங்க. சில கேள்விகள் நீங்க முதல்ல பார்த்து பாருங்க. நீ பொய்யனா? நீ தேவனுக்கு சீசனா? நான் ஒளியில தான் வாழ்றனா என்று நாம் கேட்கணும் பாருங்க. தன் சகோதரனை ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயிக்கிறவன் இதுவரைக்கும் இருளே இருக்கிறான். 1 John 3:10-12 வாசிங்கள்.
இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாதின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே.
தேவனிடத்தில் அன்பு கூறாத ஒரு மனுஷன் அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவ பிள்ளைகள் அன்பு கூற தெரியாத ஒரு மனுஷன் அந்த மேலாவது வாசிங்க.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் நிலை தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்த படியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னானென்றும் பிசாதின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல.
தன் சகோதரனில் அன்பு கூறாத எவனும் தேவ மனுஷன் கிடையாது. நான் கோட் ஷீட் போட்டு வரலாம் பாருங்க, நல்ல ஷர்ட் போட்டு வரலாம் பாருங்க, நல்ல டை அடிச்சுட்டு வராங்க, எல்லாம் செஞ்சுட்டு வரலாம். ஐயா நீ தேவ மனுஷன் என்பது இதை காட்டி கொடுக்காது. நான் ஒரு பிரசங்கியாக இருக்கலாம், இது காட்டி கொடுக்காது. தேவனுடைய பிள்ளை என்பதை எது காட்டி கொடுக்கும் தெரியுமா? இந்த காரியத்தில் பெரிய பிரச்சனை பாருங்க. இந்த அன்பு என்ற வார்த்தை வந்து பெரிய பெரிய சத்தியம் பாருங்க. நான் தேவனால பிறந்திருந்தா, நான் தேவ சாயுள்ளவனாக இருந்தா, நான் தேவனை அறிந்தவனாக இருந்தால் ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கும் என்ன தெரியுமா? மற்றவர்கள் மீது நிபந்தனை இல்லாத ஒரு அன்புள்ளவனாக இருப்பேன். நிபந்தனை தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். ஐயா நாம் ஆராயணும், எங்களை ஆராய்ந்து பார்க்கணும், எங்களை கேட்கணும். இப்ப நாம யாரு? நான் யாரு? நீ யாரு? நான் யாரு? நீ யாரு? தேவன்ல அன்பு கூட எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். ஆனால் ஒரு சகோதரனிடத்திலே அதே விதத்திலே அன்பு கூறுனால முடியுமா? அதற்கு ஒப்பான கற்பனை என்ன தெரியுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போல போல நீ அன்பு கூற வேண்டும். முடியுமா? முடியுமா? எத்தனை பேரை இதுவரைக்கும் நாம் பகைத்து நடந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை பேரை இதுவரைக்கும் நாம் விருப்பம் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறோம், எத்தனை பேரும் இதுவரைக்கும் நாம பேசாமல் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஐயா இது 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 நம்முடைய வாழ்க்கைக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் வேதத்தின் அடிப்படை சத்தியத்துக்கும் வேத வாழ்க்கைக்கும் தேவனால பிறந்த ஒரு மனிதனுக்கும் சரிப்படாத காரியம். நான் ஊழியம் செய்யலாம், நான் ஊழியம் செய்யலாம் பாருங்க, நான் வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கலாம் பாருங்க, எல்லா கூட்டங்களுக்கும் போய் வரலாம் பாருங்க. மிகப்பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? உன்னை போல நீ மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பேச கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு நல்ல தெரியும், எனக்கு தெரியாது நீங்க எவ்வளவுக்கு மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா எங்கட உள்ளம் விறுவிறுக்குன்னு சொல்லிச்சுன்னா அங்கே உங்களுக்குள்ளே மாற்றம் உருவானதுன்னு சொல்லி அர்த்தம். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை, மற்றொரு ஆளுக்கு பிரச்சனை, அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை இல்லாட்டா தேவையில கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அது நம்மள உறுத்தலும் இல்லை. அப்பதான் எங்களுக்கு தெரியும், ஓகே இது 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 ஒரு அன்பு. இதுவரைக்கும் நாம் எத்தனை பேரை திட்டிருப்போம், எத்தனை பேரை பேசியிருப்போம், எத்தனை பேரோட பகைத்திருப்போம். ஆண்டவர் சொன்னால் இப்படிப்பட்ட காணிக்கை கூட இங்க வரக்கூடாது. வேதத்தில் சொன்ன இப்படிப்பட்ட காணிக்கை கூட வேணாம் இங்க. மற்றவர்களை பகைத்துக்கொண்டு அந்த ஊழியம் தேவனுக்கு தேவையில்லாது, மற்றவர்களோடு பேசாம இருந்து கொண்டு அந்த காரியம் தேவையில்லை. வேதத்தில் இடம் இருந்தா எனக்கு காட்டுங்க, நானும் அநேகரோட பேசக்கூடாது விருப்பம் எனக்கு, சொல்லுங்க எனக்கு. ஆனால் வேதம் அதற்கு இடம் கொடுக்காது. நீ பேசித்தான் ஆகணும், நீ கவித்துத்தான் ஆக வேண்டும், நீ அன்பு கொண்டுதான் ஆக வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட யோசிச்சிருப்பா, ஐயோ வெங்கல வேணாப்பா, வேணவே வேணாம். ஆண்டவர் என்ன தெரியாம செய்யறாங்க, சரி விட்டுடுங்க. வேதத்துல இடம் இல்ல பாருங்க. கிறிஸ்தவம் என்பது, ரட்சிப்பு என்பது ஒரு நாள்ல முடிகிறது, அல்லாவிட்டா சேச்சுக்குள்ளி இருந்தபடினால அவ்வளவுத்தோடு முடிகிறது அல்ல பாருங்க. சாகும் வரைக்கும் ஒரு மனுஷன் கிறிஸ்தவத்தில் மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பான். வேதத்துல வசனங்கள் ஒவ்வொரு முறை நான் இன்னைக்கு காலமே ஒரு செய்தி ஒன்று கொடுத்தேன், 91வது சங்கீதத்தை குறித்து. நாம இதுவரைக்கும் எத்தனை தடவை வாசிச்சிருப்போம் பாருங்க, எத்தனை தடவை வாசிச்சிருப்போம் பாருங்க. அதுல சில அதில் இருக்கிற மூன்று வார்த்தைகள் அவ்வளவு ஆசீர்வாதத்திற்கும் பொறுப்புள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. எல்லாரும் வாசிச்சு கொண்டே போறோம் பாருங்க, நின்று பார்க்கறது இல்லையே, நின்று பார்க்கறது இல்லையே. சீக்கிரம் வாசிங்க, 1 ஜோவான் 3:14. நான் கணக்கு வார்த்தை எடுக்க, நான் சீக்கிரமா பார்த்து முடிச்சிடறேன். 1 ஜோவான் 3:14 வாசிங்க.
நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான்.
சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். சகோதரத்தில் அன்பு கூறாத மனுஷன் ஒருபோது நாம் நினைக்க கூடாது, நாம் பரலோகம் போய் சேர்ந்துருவோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவன் நரகத்துக்கு இதா இருக்கான்னு சொல்லி நான் பாப்பேன் பாருங்க. ஆகவே நாம் அன்பு கூடுகிற தேவனுக்கு, தேவன்ல அன்பு கூறுவதற்கு ஒப்பான கற்பனை என்று சொல்லப்படும். இதுக்கு பிறகு வேற என்ன வேணும்? தேவனத்தில் அன்பு கூறுவதற்கு ஒப்பானவை இது நாம் சொல்ல முடியாது இல்லையா? உம்மல்லை மாத்திரம் அன்பு கூறுகிறோம், அன்பு கூறுகிறோம், அன்பு கூறுகிறோம், காணிக்க எல்லாம் கொண்டு வரோம். ஆனா அவங்க இவங்க சரிப்பட்டு வராத காரியம்.
தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள்.
நான் எத்தனை கொலையை செய்தனோ எனக்கு தெரியாது பாருங்க. இந்த வேத இந்த வசனத்தின்படி நாங்க எல்லாம் எத்தனை கொலை செய்தோமோ எனக்கு தெரியாது. திருப்பி வாசிங்க அந்த வசனம், என்ன விளங்காத மாதிரி இருந்தா நான் திருப்பி வாசி.
தன் சகோதரனை பழைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் அவன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள்.
நித்திய ஜீவன் கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது எனக்கு. பகைக்கிறது ஒரு சகோதரனை பகைக்கிற பொழுது கொலைக்காரனாக பாத்திரமான அப்படி இருக்கிறேன் இல்லையா? கொலை செய்தது பழைய ஏற்பாட்டில் தானே, இந்த கொலை செய்தா கொலகாரன், புதிய ஏற்பாட்டில் கொலை செய்ய நினைச்சாலே கொலகாரன். வழங்கிச்சுதா? எனக்குள்ள நித்திய ஜீவன் கிடையாது, நித்திய நித்தியமான காலம் மரணம் தான் கிடைக்கும் பாருங்க. இது எல்லாம் தெரியாது பாருங்க, இதெல்லாம் புரியாது பாருங்க. சங்கீதத்தையே வாசிச்சு வாசிச்சு சங்கீதத்தையே வாசிச்சு வாசிச்சு ஓட்டுறபடினாலே இது நமக்கு விளங்குறது இல்லையா? சகோதரத்தில் அன்பு கூறாத ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா? கிடைக்குமா? நித்திய மரணம் கிடைக்குமா? அந்த வசனத்தை திருப்பி நல்ல அருமையான வார்த்தை இல்லையா, வாசிங்க, திருப்பி வாசிங்க.
தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான்.
மனுஷ கொலை பாதகன், தன் சகோதரனை பயக்கிற ஏது எதுக்குன்றது அடுத்த பிரச்சனை. என்ன காரணம், எங்கே, எப்படின்றதும் அதுக்கு அடுத்த பிரச்சனை. அதே இடத்துல அதெல்லாம் விசாரிக்க வேண்டியது என்னுடைய கடமையே, என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி வேதத்தில் எங்களுக்கு இடம் கொடுக்கல. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்றேன்னு சொல்லி சொல்லி இருக்கிறார். ஆகையினால நீ பகைத்தால் பரலோகத்துக்கு வருவாயா என்பது உனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். இன்னைக்கு நீ முடிவு செய்யணும், இன்னைக்கு நீ யோசிக்கணும், சரியா நான் செய்யறது சரியா? நம்மளை ஆராய்ந்து பார்க்காத அநேக தடவைகள், அதனாலேதான் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் இல்லையா? நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறதே கிடையாது, நம்மளை சிந்தித்து பார்க்கிறதே கிடையாது. மற்றவர்களை சிந்தித்து சிந்தித்தே நம்முடைய மூளை எல்லாம் சரியா கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தேன். 3:17 வாசிங்க.
ஒருவன் இவ்வளவு ஆசியுடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி?
வாசிங்க.
என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம்.
அவனுக்கு என்ன செய்யாது? 14 வசனத்தை திருப்பி வாசிக்கிறா.
ஒருவன் இவ்வுலக ஆட்சி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ள.
அன்பு முதலாவது அங்கு இருக்காது. சரி, அதுக்கு முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு உதவி தேவைன்னு சொல்லிச்சுன்னா அதை செய் இல்லையா, அது செய்ய சொல்லி இருக்கு. இன்னும் ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி உதவி நன்மை செய்ய, நன்மை செய்ய தகுதி இருந்து நன்மை செய்யாமல் இருப்பது எங்களுக்கு அது பாவமா? விளங்க, ஒரு மனுஷன் நல்லது செய்தால் அவர் வருகிற பொழுது பலனெல்லாம் அவரோடு வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? இல்லையா? அவர் அன்பு இல்லை என்று சொல்லிச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷனுக்கு நாம உதவ வேண்டும், உதவி செய்யணும், நமக்குள்ள பூர்ண அன்பு இருக்க வேண்டும். இந்த அன்பு இல்லைன்னு சொல்லிச்சுனா நாம் அந்த காரியத்தை செய்ய முடியாது. விளங்குறதா? ஆகினாலே நான் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்தால், ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்தால் நான் தேவனுடைய பிள்ளையா என்பதை அது வெளிப்படுத்துகிறது. ஒளிய ஏதோ நாம் எல்லாம் பெரிய தர்மகர்த்தாக்கள் சொல்லி வெளிப்படுத்த போறது கிடையாது. ஏன் தெரியுமா? நாம் பாவம் செய்யாத படிக்கு இதை நீ செய் என்றது வேத வார்த்தை இல்லையா? இன்னும் ஒரு இடத்துல நாங்க பார்த்தோம்னா நாம உதவி செய்கிறது நாம தப்பி கொடுத்து, ஏன் அது நான் செய்யலன்னு அது எனக்கு பாவமாயிரு. ஒரு மனுஷன் உன் கண்ணுக்கு முன்பாக இருந்து அவனுக்கு உதவி தேவை என்று உன் மனச்சாட்சி உனக்கு சொல்லும் பாரு, இந்த மனுஷனுக்கு உதவி தேவை, இது செய்தான் ஆகணும் என்று சொல்லுகிற பொழுது இவர் எனக்கு அன்னைக்கு அப்படி செய்தாரு, எனக்கு இவர் இன்னைக்கு இப்படி செய்தாருன்னு சொல்லி யோசித்து அந்த காரியத்தில் நீ விலகி கொண்டே சொல்லியா இருந்தால் தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருக்கவே இருக்க முடியாது, இருக்கவே இருக்க முடியாது. 20 வசனத்தை வாசிங்க.
நம்முடைய இருதயமே நம்மை
குற்றவாளிகளாக,
நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்
கொள்ளுகிறோம்.
அவர் நாம் அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது.
அவருடைய கற்பனை என்னன்னு நாம் ஒருவரில் ஒருவர் கட்டாயமாய் அன்பாய் இருக்க வேண்டும். பாருங்க, ஒருவர்களே அன்பா இருக்கிற அன்பை யாராவது உடைப்பார்கள் இருந்தால் தயவு செய்து அந்தாக்கள் இருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. வேதம் சொல்லுகிறது நீ அன்பாயிரு. அவர் நல்லவர்கள் கெட்டவர்கள் பார்த்து அன்பாயிருக்கு சொல்லி சொல்லல, அன்பாயிரு விளங்குறது, நல்ல அன்பாயிரு. தேவனுக்கு அடுத்துதான் நீ நல்ல அன்பாயிரு என்ற தேவன் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது யார் என்றாலும் சரி, எவர் என்று சொன்னாலும் சரி, எங்கே இருந்து வந்தாலும் சரி, நீ தேவனுடைய புள்ளி என்பதை மறந்து விடாதே. ஒன்று ஜோபா 4:20 வாசிங்க.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறென்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
யாக்கோப்பு 4:4 11 வாசிங்க, 11-12 வாசிங்க.
சகோதரரே, ஒருவர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான்.
விளங்கிக்கொள்ளுங்க, ஒரு மனுஷனை நீ குற்றப்படுத்துகிற பொழுது நீ நியாய பிரமாணம் தேவனுடைய வார்த்தையை நீ குற்றப்படுத்துகிறாய். இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ள நீ கடந்து போகக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நீ கடந்து போகக்கூடாது, அது உனக்கு நல்லதே கிடையாது. தொடர்ந்து வாசிங்க.
நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாய், ஆனால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்?
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்?
இந்த கேள்விக்கு நீங்க பதில் கொடுங்க. எல்லாரும் நீங்க உங்க மனதில் இருந்து பதில் கொடுங்க. இதுக்கு நீ யார்? இதுக்கு நீ யார்? ஆண்டவர், இதுக்கெல்லாம் நான் தான், நான் பார்த்துக்கொள்றேன். உண்மையில என்ன தெரியுமா, நீ மற்றவர்களை அன்பு கூறு. மற்றவர்கள் என்ன செய்ய திருப்பி வாசிங்க. சகோதரரே,
ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான்.
தேவ வார்த்தை குற்றப்படுத்துகிறாய். இதனாலே பாருங்க, நான் கூட 1000 காரியத்தை என்னுடைய பக்கமாக நான் நியாயப்படுத்தி சொல்லலாம். ஆயிரம் காரியத்தை கொண்டு வந்து வச்சு சொல்லுவேன், இதுதான் சரி அவங்க செய்தது பிள்ளை, இதுதான் சரி அவர் செய்தது பிள்ளை, இதுதான் சரி அந்த அவர் செய்தது பிள்ளை, எல்லாம் சொல்லலாம். இதை செய்கிற பொழுது நியாய பிரமாணத்திற்கு ஏதுவாக நான் குற்றச்சாட்டுகிறேன் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதை செய்வதற்கு நீ யார் என்று சொல்லி கூட வேதம் கேட்கிற, இதுக்கு பிறகு வேற என்ன வார்த்தை தேவை? அதே கேட்குது இல்லையா? பார்த்து நீ யார், உன்னை ஆராய்ந்துகொள். நீ யார், உன்னை யாராய்ந்து கொள். நீ எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், நீ எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை, நீ எப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன், ஆராய்ந்து கொள். நீ பொய்யனா, நீ தேவ பிள்ளையா? அப்படி என்றால் அன்பு எங்கே? அன்பு எங்கே? அன்பு எங்கே? அன்பு எங்கே? மத்தேயும் 5:22 வாசிங்க. சீக்கிரமாக சீக்கிரமாக வாசிங்க. 5:22.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை தங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்.
திருப்பி மேல வாசிங்க.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு
ஏதுவாயிருப்பான்.
தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை தங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்.
இவைகளுக்கு நாம் ஏதுவாக இருக்கிறோமா? மூன்று முக்கிய குறிப்புகள், மூன்று முக்கிய காரியங்கள். கடைசியில் வந்து எரிநரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் சொல்லி சொல்லி, இவைகளுக்கு நாம் பாத்திரவான்களா இருக்கிறோம். நமக்கு தான் தெரியும் நாம் எப்படி இருக்கிறோம், மற்றவர்களோடு எப்படி நடந்து கொள்கிறோம், மற்றவர்களோடு எப்படி பேசுகிறோம், மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம், மற்றவர்களுக்கு என்ன சொல்லுகிறோம், மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? நீ எதற்கு பாத்திரமானா இருக்கிறாய், நீ எதற்கு ஏதுவாய் இருக்கிறாய் என்பது உனக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும். நல்லாய் ஆராய்ந்து கொள். உன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி நிறுத்தி வைத்து ஆராய்ந்து பார், எப்படி இருக்கிறது? நான் தேவனுடைய பிள்ளையா, நான் தேவனிலே அன்பு கூறுகிறேனா? சீக்கிரம் வாசிங்க. ஒன்று ஜோபான் 2:9 வாசிங்கள். 1 ஜோபான் 2:9.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான்.
2:11 வாசிங்கள்.
தன் சகோதரனை பயக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான்.
இருள் என்ன செய்து தெரியுமா? கண்களை மூடிட்டது. ஏன் தெரியுமா? ஒரே மற்றவர்களை குறிச்சு அங்க சரியில்லை, இங்க சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அங்க பேச மாட்டேன், இங்க போக மாட்டேன், எல்லாவற்றில என்ன நடந்துச்சு? கண், ஆண்டவர் ஆவிக்குரிய கண்களை திறந்து விட்டார். நாம் என்ன செய்து அந்த கண்ணை திருப்போம் என்ன செய்தார்னா மூடி விட்ட வேண்டிய பாருங்க, மூடி வைத்திருக்கிற பாருங்க. 3:15 வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. 3:15 அது கொலைபாதை காட்டால் 4:20 வாசிங்க. தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன்.
தேவனிடத்தில் அன்பு கூறுவேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
ஓகே, கடைசியாக திருப்பிக்கொள்க. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிங்க.
நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை விடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
சீக்கிரம்.
நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்துவோம், அந்நிய பாசைகள் ஆனாலும் ஒழிந்துவோம், அறிவானாலும் ஒழிந்துவோம்.
என்ன செய்யும் தெரியுமா? அன்பு என்ன செய்யும் தெரியுமா? ஒரு காலம் ஒழியாது. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், நான் ஒரு நல்ல விசுவாசி என்ற பெயரோட இருக்கலாம், விளங்கிச்சா? அநேகருக்கு முன்பாக அது சரி இது புள்ளியன்னு சொல்லி தீக்கிற ஒரு மனுஷனாக இருக்கலாம், அநேக காரியங்களை சரிபுலி என்று கதைத்துக் கொண்டு இருக்கலாம். இவைகளுக்கு மேலாக என்ன தெரியுமா இருக்கிறது? இவைகளுக்கு மேலாக என்ன தெரியுமா இருக்க? நீ நான் நான் மனித பாசைகள் தூதர் பாசைகள் தூதர் பாசை கூட நீ பேசலாம் பாருங்க. தூதர்கள் பாசை கூட நீ நல்லா பேசலாம். ஆவிக்குரிய மனிதன் சொல்லி பெரிய பெயர் பெற்று புகழ் பெற்று நீ இருக்கலாம். அன்பு எனக்கு இருக்கலன்னு சொல்லி சொன்னா சத்தமிடுகிற வெண்கலத்தை போல இருப்பாயா? அன்பு ஞானியாக இருக்கலாம், பெரிய காரியங்களை நாம் வைத்திருக்கலாம், வேத அறிவுள்ளவர்களாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இருக்க வேண்டிய எல்லா காரியம் இருந்தும் நீ தேவனுடைய அன்பை மாத்திரம் உனக்குள்ளே வைத்திருக்கலன்னு சொல்லி சொன்னா, சகோதரர்களுக்குள்ளே நீ செய்ய வேண்டிய அன்பு மாத்திரம் உனக்குள்ள இல்லைன்னு சொல்லி சொன்னா அதுல ஒன்றுமே இல்லைங்க. ஏன் தெரியுமா? இது தேவன்ல நீ அன்பு கூறுவாய் ஆக என்று இருக்கிற அந்த கட்டளைக்கு அந்த கற்பனைக்கு ஒப்பாக இருக்கிற என்னும் ஒரு கற்பனை என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எங்களை ஆராய்ந்து பார்க்கணும் பாருங்க. நியாய தீர்ப்பின் காலத்திலே நான் அந்த இடத்துல நிக்கிற பொழுது தைரியமாய் நிக்கிற அளவுக்கு என்னையும் உன்னையும் நீ ஆராய்ந்து பார்க்க விளங்குறதா? ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பாக நில்லுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையும் வருகிறோம், ஒவ்வொரு முறையும் வேதத்தை நான் கேட்கிறோம், ஆனால் எங்க வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னா அதுல பிரயோசனமே இல்லைங்க. நரகத்துக்கு பாத்திரவான்களாக நாம் போயிடக்கூடாது, அதற்கு பாத்திரவான்களாக நாம் நடந்திருக்கூடாது. அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனாலே நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று தேவனிலே நீங்க அன்பு கூறுங்க, அடுத்தது சக சகோதரர்களே அன்பு கூறுங்க. அடுத்த காரியம் என்னுடையது உன்னுடையது அல்ல. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.